2019 செப்டம்பர் மாத தென்றல் இதழில் லேக் சிட்டி ஊட்டாவிலிருந்து ஹேமா ஜேஸ் அவர்கள் எழுதியுள்ள சொத்துரிமை என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எனக்கு இதில் சம்மதம் இல்லை மாமா. சுமதியின் மெல்லிய குரல் அந்த சலசலப்புகளுக்கிடையே அழுத்தமாக ஒலிக்க அங்கிருந்து அனைவரும் அவள் பக்கம் திரும்பினார்கள். சூழலில் சட்டென்று ஏறிய கனம், சில முகங்களில் அதிர்ச்சி, சிலருக்கு சுவாரஸ்யம். அன்னிகள் இருவர் முகத்திலும் ஈயாடவில்லை. இதில் மட்டும் ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நாகராஜனும் பிரதாபும் கூட அப்படியே. நாகா திரும்பி சுமதியையும், அவள் அருகில் 8 மாத வயிற்றை தாங்கியபடி கீழே அமர்ந்திருந்த ராகவியையும் முறைத்தான். ராகவியை பார்த்த பார்வையில், நீயும் இதுல கூட்டா, மறைமுக கேள்வி பொதிந்திருந்தது. உன் சம்மதத்தை யாரும் இப்ப கேட்கல, போதுமா? அதுவரை ஆன செலவுகளை எழுதி கொண்டிருந்த பிரதாப் விருட்டென்று எழுந்தான். அது என்னவோ சின்னதிலிருந்தே சுமதியை கண்டால் அவனுக்கு ஆகாது. அமைதியாக இருக்கிற மாதிரியே இருப்பாள். சந்தர்ப்பம் வந்தால் பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து வைத்து எதிரில் நிற்பவரை ஒரு வழி பண்ணிவிடுவாள் என்று மறைமுக எரிச்சல் நீர் பூத்த நெருப்பாக உள்ளே கனிந்து கொண்டே இருக்கும். சும்மா இருப்பா, நான் தான் இருக்கேன்ல. அவளை தடுத்த குளித்தலை மாமா. என்னம்மா, வீட்டுக்கு மூத்த பொண்ணு, நீ இப்படி பேசலாமா? சிறு அதிருப்தியுடன் ஏறிட்டார். கூடத்தையும் சமையலறையும் இணைக்கும் தூணில் சாய்ந்து நின்ற சுமதி ரொம்ப நாள் யோசித்து வைத்து சொல்வது போல் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் திரும்பவும் சொன்னாள். எங்க பங்கை விட்டு கொடுக்கிற எண்ணம் எதுவும் இல்லை மாமா. எதுவா இருந்தாலும் நானா போட சொல்லுங்க. சுமதி, என்ன ஆச்சு உனக்கு? எல்லார் முன்னாடியும் தனியாக அடக்க முயன்ற கணவனையும் அதே பார்வை. எதுவும் சொல்லாதீங்க. எங்க தாய் தகப்பனோட உழைப்பு இந்த சொத்து. இதை நாங்க யாருக்காகவும் விட்டுத்தர தயாராயில்லை. முகிலன் தன் மச்சினர்களை பார்த்து கையை பிசைந்தான். எனக்கு தெரியும்டி, எல்லாவற்றையும் மொத்தமா சுருட்டணுங்கிறது தான் உன் எண்ணம்னு நல்லா தெரியும். நாகா அடிக்கிற மாதிரி அருகே வர பெரிய அண்ணி கவலையோடு இடுப்பில் சொருகியிருந்த கொத்துச்சாவியை தொட்டு பார்த்தாள். 8 நாளாக உரிமைக்காரியாக சொருகிக் கொண்டு கேட்பவர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்தபடி வீழங்கும் வளைய வந்த பெருமை தன்னை சுற்றி ஏக்கமாக பார்வை ஓடியது. கல்லு கல்லாக காரை கட்டிடம், 2 சேர்ந்தாலும் அனைத்து பிடிக்க முடியாத மரத்தூண்களும், கம்பி ரேழியிட்ட முற்றமும், கீழே மேலே என எண்ண முடியாத அறைகளும், பழைய இரும்பில் பாரம்பரியமாக சுழல் பூட்டு வைத்த பொக்கிஷ அறையும், முன்னே பின்னே இடம் விட்டு நடுவில் சொப்பு சித்திரமாய் வீடு. பெங்களூரில் ரயில் பெட்டி போன்ற அபார்ட்மெண்டில் வசிப்பவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய சொர்க்கம்! சின்னவன் லண்டன்ல நமக்குத்தான் முழுசான்னு நினைச்சா, இப்ப பக்கெண்டு தொண்டையை அடைத்த உணர்வில் அருகில் ஒலித்த சலசலப்புகளை கவனிக்க தவறி இருந்தான். பிரதாப் சுமதியை கைவோங்க முகிலனை முந்திக்கொண்டு ராகவியின் கணவன் அவளை தடுக்க, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதானே இத்தனையும் பண்றீங்க, உங்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறோம் என்று நாகா கத்த, யாரோ விசாரிக்க வராங்க. நொடியில் வீடு அமைதியானது. வந்தவர்கள் மூத்த மகன்களை கண்டுகொள்ளாமல் சுமதியை துக்கம் விசாரித்தது. எரியும் கொள்ளியில் எண்ணெய் ஊற்ற, எப்படியோ கடைசி வரை பார்த்து உங்க அப்பாவை கரை சேர்த்துட்டம்மா, ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பினார்கள். வழி அனுப்பி விட்டு வந்த சுமதி, அத்தை நீங்க வடைய போட்டு எடுங்க, நான் படையலுக்கு எடுத்து வைக்கிறேன். ஒன்றுமே நடக்காதது போன்ற சுவாதீனத்தில் உள்ளே போய்விட்டாள். கூடவே ராகவியும். சருபுரன்று சீறிக் கொண்டிருந்த சரவடிகள் காரியம் முடிந்த இரவு வரை தணியாமல் கனன்றபடியே இருந்தன. கிட்டத்தட்ட சாபம் கொடுக்காத ரீதியில் கத்திவிட்டு நாகா பெங்களூருக்கும், பிரதாப் அவன் மாமனார் வீட்டுக்கும் கிளம்பிவிட வீடு அப்படியே கிடந்தது. எப்படியோ தொலைஞ்சு போங்க, எங்களுக்கு என்ன என்கிற மாதிரி விருந்தினர்களுக்கு முந்தி கிளம்பிவிட்ட சகோதரர்களின் பொறுப்புணர்வு புல்லரிக்க வைக்க உதவ வந்த ராகவியை உட்கார சொல்லிவிட்டு சுமதி ஒழுங்கு செய்தாள். கூட பிள்ளைகளும் முகிலனும் கை கொடுத்தார்கள். அடுத்த நாள் மாலை கிளம்பிய ராகவியை அனுப்பிவிட்டு பிறந்த வீட்டில் அக்காடா என்று உட்கார்ந்த போது வெறிச்சென்று இருந்த அந்த சூழல் சுமதிக்கு வினோத உணர்வு கொடுத்தது. கல்யாணமாகாத அத்தைகள், பாட்டி என ஜே ஜே என்றிருந்த வீடு, பிறகு பிள்ளைகள் ஒவ்வொருவராக படிப்பு, திருமணம் என சிறகடித்து பறந்துவிட அம்மா அப்பா மட்டும் என குறுகி போனதும், 10 வருடங்களுக்கு முன்பு சரியாய் ஜீவன் பிறந்த வருடம் அம்மா தவறிய பின் தனி மனிதராக அப்பா நின்றதும், என்ன உட்கார்ந்துட்ட, கிளம்பலாமா? முகிலன் வண்டியை மாமரத்து நிழலில் நிறுத்திவிட்டு படிக்கட்டில் அமர்ந்திருந்தவள் அருகே வந்தான். போலாங்க, பசங்க வந்துட்டாங்களா? ம், வீட்டில் விட்டுட்டு டிஃபன் கொடுத்துட்டு தான் வரேன் என்றவன் சுமதி இழுத்தான். இது தேவையா நமக்கு? என்னமோ சொத்துக்கு ஆசைப்பட்டு இத்தனை நாளும் கவனிச்சுக்கிட்ட மாதிரி உன் அண்ணனுங்க ரெண்டு பேரும் என் காது படவே கேவலமாக பேசுகிறாங்க. இந்த பேச்சை இங்கேயே விட்டுட்டு வா. நமக்குள்ளதே நமக்கு போதும்னு இல்லாமல் என்ன பேசுறீங்க நீங்கள்? இது யாரோ மூணாம் மனுஷங்களோட உடைமை இல்லை, எங்கள் அப்பா அம்மாவோடது. எனக்கும் என் தங்கைக்கும் முழு உரிமை இருக்குது. யார் என்ன பேசினாலும் கவலை இல்லை. நான் ஒன்று கேட்கணேன், நம்ம ஜீவனுக்கு இருக்கிற உரிமை உங்கள் செல்ல பொண்ணு ஹரிணிக்கு இல்லையா? இல்லை நாளைக்கு நீங்கள் எதுவும் அவனுக்கு தரமாட்டீங்களா?
கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் நம்ம காலம் வேறு சுமதி. சொத்து பசங்களுக்குன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட பொண்ணுங்களுக்கான கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி வாழ்ந்த போன தலைமுறை உங்கள் அம்மா அப்பா. இதுதான் இங்குள்ள நடைமுறை. இதை மாற்றி புரட்சி பேசி சொந்தக்காரங்களுக்கு நடுவில் வீணா அசிங்கம் பண்ணாத. அப்போ வாங்கிக்கிற கடமை மட்டும்தான் அவங்களுக்கு, பார்த்துக்கிற கடமை எதுவும் இல்லை, அப்படித்தானே? ஸோ உங்கள் அப்பாவை நீ பார்த்துக்கிட்டதால இப்போ அடித்து கேட்கிறேன்னு சொல்கிறியா? கேட்கவே நாராசமாக இருக்கு. இதோட இந்த பேச்சை விடு. முடியாதுங்க. இந்த பதிலை தான் அடுத்த வாரம் அழைத்த பெரியப்பாவிடமும் சொன்னாள். ஏற்கனவே தோல்வியடைந்திருந்த மாமா இவரை உசுப்பி விட்டிருந்தது தெரிந்தது. கேஸ் போடுற ஐடியா எல்லாம் இல்லை, ஆனால் அதுதான் முடிவுனா அதுக்கும் தயாராகவே இருக்கும் பெரியப்பா. நம்ம பக்கத்தில் இதுதான் பழக்கம். நகை, புடவை, சாமா, செட்டு எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் எடுத்துக்கங்க. மற்றபடி முடிந்தவரை பேரம் நடக்க இல்லை பெரியப்பா. அவர் மனதுக்குள் திட்டுவது நன்றாக தெரிந்தது. சிரித்து கொண்டே போனை வைத்தாள் சுமதி. எத்தனை சட்டங்கள் வந்தால் என்ன, பெண்களுக்கான சொத்துரிமையை வீடும் சமூகமும் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளாதவரை ஒரு புண்ணியமும் இல்லை. பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின் வியாபாரம் முடிந்து அடுத்த 3 மாதங்களுக்குள் பத்திரங்கள் கைமாறின. நினைச்சதை சாதிச்சிட்ட. நீ மட்டும் கடைசி வர நல்ல பேர் வாங்கணும், நாங்கள் நாமத்தை போட்டுக்கணும். ஏதோ விட்டு கொடுத்ததை போல ஏகமாய் புலம்பியபடி அண்ணன்கள் 2 பேரும், அவங்க கிடக்கிறாங்க, நீ ஆக வேண்டிய வேலையை கவனி என்று சந்தோஷமாக ராகவியும் கையெழுத்து போட்டு கொடுக்க வீடு சுமதி வசம் வந்தது. திருச்சி ஹைவே அருகே 50 ஏக்கர் நிலமும் டவுனில் வாடகைக்கு விட்டிருந்த கடைகளும் வீட்டை விட கவர்ச்சிகரமாக தோன்ற விட்டு கொடுக்கும் சாக்கில் தங்கமும் வெள்ளியும் வங்கி இருப்பையும் மொத்தமாய் எடுத்துக்கொண்டு சகோதரிகள் இருவரின் பங்காக வீட்டை கொடுத்ததற்கே இத்தனை தள்ளுமுள்ளு வாசக்கதவிற்கு நேரெதிரே மாட்டியிருந்த அப்பாவின் புகைப்படம் சந்தன மாலையுடன் தன்னையே உறுப்பது போல தோன்ற சுமதி பக்கத்தில் வந்து நிமிர்ந்து பார்த்தாள். அந்த கண்கள் அவளை அரூபமாய் ஊடுருவின. அப்பா, நீங்களும் சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் நான் பிரச்சனை பண்ணினதா நினைக்கிறீங்களா? தீர்க்கமான அந்த பார்வையை தாங்க முடியாமல் விழிகளை தணித்து கொண்டாள் சுமதி. எப்படி இருந்த அப்பா? யோகா, தினம் தியானம், உடற்பயிற்சி என ஆரோக்கியமாய் திடகாத்திரமாய் உடம்பை கவனித்து கொண்டு அம்மா போய் 4-5 வருடம் வரை கூட தானே சமைத்து சாப்பிட்டு அப்புறம் உதவிக்கு ஆள் வைத்தபடி தனிக்காட்டு ராஜாவாய் நன்றாய்த்தான் இருந்தார். வைத்த பொருளை, வைத்த இடத்தை, ஆட்களை, நேரத்தை என கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்து போக துவங்கியது. முதலில் வயதுக்குரிய ஞாபக மறதி என்றுதான் நினைத்தார்கள். சாப்பிட்டு முடித்த 5 நிமிடம் சாப்பாடு கொடு என்றும், நடுராத்திரி எழுந்து மருந்து கொடு என்றும் சண்டை போட ஆரம்பித்த போது சின்னதாய் என்னவோ உறுத்தியது. ஒரு மாலை வேளை திடீரென்று சுமதியை அழைத்து, எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியலம்மா, கோவிலுக்கு வந்தவர் அங்கிருந்து தடுமாறி பேச ஏதோ விபரீதம் என மண்டையில் பலமாக உரைக்க இவள்தான் ஓடினாள். மருத்துவ ஆலோசனைப்படி மருந்து எடுக்க தொடங்கிய இரவே தோட்டத்தில் அடமாக அமர்ந்து வீட்டுக்குள் போக மறுத்தவர் நள்ளிரவில் தெருவில் இறங்கி ஓட அதற்கு மேல் தனியாக விட முடியாது என்று அப்பாவை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றாள். மெல்ல மெல்ல சுற்றி இருந்தவர்களை மறந்து, தன்னை மறந்து, சுயம் மறந்து, உணர்வுகள் மறந்து, உதவிக்கு அருகில் யாரும் இல்லாமல் ஒற்றை ஆளாக சுமதி திண்டாடித்தான் போனாள். நாளுக்கு நாள் அப்பாவின் நிலை மோசமாக தொடங்கி ஒரு கட்டத்தில் இயற்கை உபாதைகளை கூட சொல்ல தெரியாமல் நின்றது நின்ற இடத்தில் கொஞ்சம் கண்டித்தால் கூட பச்சை பிள்ளையைப் போல முடியை பிடித்து கொண்டு வீம்புக்கு ஆடைகளை களைந்து, அப்பப்பா போதும் அவர்பட்ட பாடு, நீரேறிய விழிகளுடன் தன்னை சுற்றி ஒருமுறை பார்த்தாள். வீட்டின் அமைப்பில் லேசான மாற்றங்கள் செய்து அசிஸ்டட் லிவிங் கூடம், ஓய்வறை, படுக்கை வசதி, இன்டோர் விளையாட்டு திடல் மற்றும் கவுன்சிலிங் அறை என சுவரில் வரிசையாக அம்புக்குறியிட்ட அறிவிப்பு பலகைகள் மாட்டியிருந்தன. தோட்டத்தின் சீரான நடைபாதை, அங்கங்கே நான்கைந்து பேர் சேர்ந்து அமர இருக்கைகள். அப்பா மாதிரி எத்தனையோ பேர் வயசான காலத்தில் அல்சைமரால் கடுமையாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி பெரியவங்களை வச்சு பராமரிக்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய மன உறுதி வேணும். முழு நேரம் வீட்டில் வச்சு பார்க்க முடியாமல், ஹாஸ்பிட்டலையும் சேர்க்க முடியாமல், அதுவும் பெரும்பாலான பிள்ளைகள் வெளியூரில் இருக்கிற இன்னைய சூழ்நிலையில் முதியோர் இல்லைமாக்கா? ராகவியும் முதலில் அப்படித்தான் கேட்டாள். கண்டிப்பாக இல்லை, நம்ம ஊரில் புதுசு புதுசாக முளைக்கிற முதியோர் இல்லங்கள் போதாதா? நான் சொல்கிறது முதியவர்களுக்கான டிராப்இன் சென்டர், எளிமையாக சொன்னால் பெரியவங்களுக்கான பிளே ஸ்கூல், டே கேர் மாதிரி. டெமென்ஷியா மறதி குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெளிநாடுகளில் இந்த வித வசதிகள் ரொம்ப பிரபலம். காலையில் வந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகிற மாதிரி, சத்தான சாப்பாடு, மருத்துவ வசதி, அவங்களுக்கு தேவையான நினைவு விளையாட்டுகள், கண்காணிப்புடன் கூடிய பொழுதுபோக்கு அம்சங்கள், அவங்க குடும்பத்துக்கு தேவையான கவுன்சிலிங்னு எல்லாம் சேர்ந்த சேவை மையம். சுமதி விளக்கிய போது ராகவி கண்டிப்பாக செய்யலாம்க்கா ஆர்வத்துடன் கைகளை பிடித்து கொண்டாள். ஆனால் இதையே அண்ணன்களிடம் சொன்னபோது, நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து ட்ரஸ்ட் அமைச்சு இந்த நல்ல காரியத்தை செய்யணும்னு தான் ஆசை, ஆனால் அவங்க ஒத்து வராத போது சொத்து கொடுன்னு வற்புறுத்தி வாங்கிறது தவிர வேற வழி இல்லாமல் போயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. தான் நின்ற கோணத்திலிருந்து அப்பா முகத்தை திரும்பி பார்த்தவள் அந்த நொடி திகைத்து போனாள். நேருக்கு நேராக முகம் பார்த்து சிரிப்பவர் போல அப்பாவின் உதடுகளில் புன்னகை மேலிருக்க அந்த கண்கள் வழி பாய்ந்த ஒளி கண்ணாடி சட்டத்தின் ஊடே சூட்சுமமாய் அவள் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்ததை உணர்வு பூர்வமாக உணர்ந்த அவள் சரீரம் லேசாய் நடுங்கியது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.